అయనేషు చ సర్వేషు యథా భాగమవస్థితాః భీష్మమేవాభిరక్షంతు భవంతః సర్వేవ హి సత్యదంజనయన్ హర్షం కురు వృద్ధ పితామహః సింహనాదం వినద్యోచ్చైః శంఖం దద్మౌ ప్రతాపవాన్ తదశంఖశ్చభేర్యశ్చ పడవానక గోముఖాః సహదైవాభ్యహన్యంత సశబ్దస్తు మనోభవత్. గీతా ప్రథమే అధ్యాయే ఏకాదశోయం శ్లోకః. ఇద పూర్వం దుర్యోధనః సైన్యం అవలోక్య తస్య ఈయతాం దృష్ట్వా భీతభీతస్సన్ స్వస్థానం పరిత్యజ్య గురోస్తమీపం గత్వా హే పాండవానామ హే ఆచార్య పాండవానాం మహతీం శమం పశ్య ఇది దర్శనం ప్రార్థితం. ఇతః ఇతః పూర్వం అస్మాభిః ఏతాదృశీ సేనా భవతి ఇది న చింతితం. సా చ సేనాపి భవత్ శిష్యేణ దృష్టద్యుమ్నేన భవద్వదార్థమేవ ఆగతేన భవతః సకాశేన శిక్షితేన వ్యూఢమస్తి ఇది. తత్ర యదా సమాధానం న ప్రదత్తవాన్ ద్రోణాచార్యః తత్ర తదనంతరం పాండవానాం సేనా వ్యూహే సీతానాం సప్తదశానాం రాజ్ఞాం నామాని ప్రదర్శితాని. తదనీయమే ద్రోణాచార్యః కిమపి న వదత్. తేన ఖిన్నః దుర్యోధనః అస్మాకం తు విజిష్టాయే ఇత్యారభ్య సప్తానాం మహారథానాం నామనిర్దేశం కృతో వర్తతే. తత్ర భవాన్ భీష్మస్య కర్ణస్య సౌపదత్తి తథైవ చ ఇత్యాదిరీత్యా ప్రప్రథమతయా భీష్మాపేక్షయాపి ప్రాథమ్యం ఆచార్యస్య ప్రదత్తం వర్తతే. తేనాపి హేతునా సహ తృప్తో భవతు ఇత్యనేన అభిప్రాయేణ. తథాపి ఏదాచ దార్ష్ట్యం దుర్యోధనస్య దృష్ట్వా అతీవ క్రుద్ధః అతీవ ఖిన్నః ద్రోణాచార్యః కిమపి న ప్రత్యుత్తరితవాన్. తేన అప్రత్యుత్తరేణ అతీవ దుఃఖితః అవమానితః దుర్యోధనః తదానీం కిమకరోత్ ఇది సంశయః జాతః ధృతరాష్ట్రస్య. తదానీం ధృతరాష్ట్రస్య మనోగత అభిప్రాయం సంజయః జ్ఞాత్వా అత్ర ఉచ్యతే అయనేషు చ సర్వేషు యథా భాగమవస్థితాః భీష్మమేవాభిరక్షంతు భవంతః సర్వ ఏవ హి ఇది దుర్యోధనః జగాద ఇత్యుచ్యతే. పాండవ సైన్యం కౌరవ సైన్యం అంగే ఇరుక్కకూడియదான సేనాపతிகளுடைய பெயர்களாம் சொன்னாலும் திரோணாச்சாரியர் திரும்பி ஒன்றும் பேசல. நாம் ஆச்சாரியனிடத்தை போய் அவரிடத்துல பேசினா அவர் நமக்கு முகத்தை கொடுத்து ஒரு வார்த்தையும் பேசலையே எனக்கூடியதான கவலை ஏற்பட்டது துரியோதனனுக்கு. 10 பேருக்கு முன்னால நான் அவமானம் பண்ணப்பட்டேனே அவமதிக்கப்பட்டேனே எனக்கூடியதான கவலையும் அவனுக்கு வந்தது. ஏனென்றால் ஆச்சாரியன் திரும்பி சமாதானம் சொல்லல, பேசினது முழுக்க கேட்டு இருக்காரே தவிர சமாதானம் சொல்லல. அப்படி இருக்கக்கூடியதான அந்த பீஷ்மாச்சாரியரை பார்த்து இருக்கட்டும் அப்படின்னு இப்ப என்ன பண்ணினார், நீங்க எல்லோரும் பீஷ்மாச்சாரியரையே காப்பாத்துங்கள், தாங்கள் தாங்கள் இருக்க வேண்டியதான இடத்துல இருந்து கொண்டு அயனே டுச்சசரு வேஷு யதாபாகமவஸ்திதாக யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த இடத்துலையே இருந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு காலி பண்ணாமல் இப்படி பண்ணலாமோ? ஏனென்றால் தான் தன் காரியத்தை பண்ணிவிட்டான். எப்பொழுதுமே நாம் 4 பேருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அதை நாம் அனுஷ்டானம் பண்ணுறோமான்னு பார்க்கணும். யார் அனுஷ்டானம் பண்ணுறாளோ அவ சொன்ன வார்த்தை தான் எடுபடும். தான் அனுஷ்டானம் பண்ணாமல் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணினா அது சரியா வராது. ஆனா இங்க என்ன பண்ணினான், தான் தன் இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். இப்ப வந்து நீங்க எல்லாம் உங்க இடத்துல இருங்கோங்கிறான். அயனேஷு சர்வேஷு யதாபாதமவஸ்திதா, யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கே இருங்கோ. பீஷ்மமேவ அபிரக்ஷந்தோ பவந்த சர்வ ஏவஹி, தாங்கள் எல்லோரும் பீஷ்மாச்சாரியரையே காப்பாற்றுங்கள். இப்ப எப்படி சொல்லணும், பீஷ்மாச்சாரியர் சர்வசேனாதிபதி, எல்லாம் அறிந்தவர், எல்லாருடைய மகாவீரன், அவர் ஒருவரே எல்லாரையும் காப்பாற்றக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். அப்பொழுது அவர் உங்களை காப்பாற்றுவார், அவர் சேனாபதியில் இருப்பார், அவர் சொன்னதான கட்டளைகளை தாங்கள் செய்யுங்கள்னு சொல்ல வேண்டி இருக்க அதை விட்டுட்டு நீங்கெல்லாம் பீஷ்மாச்சாரியனை காப்பாத்துங்கிறார். அயனே சர்வேஷு யதாபாகமவஸ்திதாஹ பீஷ்மமேவ அபிரக்ஷந்தோ, பீஷ்மாச்சாரியரை காப்பாத்துங்கள். பவந்த சர்வயே வஹி, தாங்கள் எல்லோரும் பீஷ்மாச்சாரியரை காப்பாத்துங்கோ அப்படிங்கிறார். இதனால ரெண்டு அர்த்தம், அப்படின்னா பீஷ்மாச்சாரியர் தான் சேனாதிபதி அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. சேனாதிபதி நடுவில் இருக்கார், சேனாதிபதி சௌக்கியமா இருக்கிற பர்யந்தம் எல்லாமும் நல்லா நடக்கும். ஆகையால் சேனாதிபதியை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு மற்ற எல்லாருக்கும் இவர் ஆக்ஞை கொடுக்கிறார், சேனாதிபதியை காப்பாத்துங்கன்னு. இதை சொன்னதுனாலே என்ன தெரியறது, துரோணாச்சாரியரே விட்டுருங்கோன்னு சொன்னா போல. ஏன்னா அவர் தான், நாம் எவ்வளவு பேசினாலும் பதில் சொல்ல மாட்டாங்கிறாரு, அவர் எப்படியாவது போகட்டும், நீங்க எல்லாம் யார காப்பாத்துங்க, பீஷ்மாச்சாரியரை காப்பாத்துங்க, அவர் உயிரோட இருந்தா போறோம், நம்ம எல்லாம் ஜெயிச்ச பிள்ளை அப்படின்னு சொல்றா போல துவனி வருது. அதனால்தான் துரோணாச்சாரியருக்கு மேல 15வது நாள் யுத்தத்துல துரோணாச்சாரியருக்கு முன்னால வந்து அஸ்வத்தாமா ஹதஹா ஹத குஞ்சரஹா அப்படின்னு தர்மபுத்திரர்கிட்ட சொல்ல வச்சார் கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா துரோணாச்சாரியர் எல்லாரையும் சாப்பிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு சைன்யங்கள் முழுக்க அழிஞ்சு போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு முன்னால யுத்தம் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியல. எந்நேரம் அர்ஜுனன் ஒத்தம் யுத்தம் பண்ணுவான் அவனோட, அவரோட மற்ற பேரோட யுத்தம் பண்ண வேண்டாமா? அப்ப யாரு யுத்தத்துக்கு வந்தாலும் அவர் துரோணாச்சாரியருடைய பாணங்களுக்கு முன்னால யாரும் நிக்க முடியல, அவ்வளவு வேகமாக போடுறார் அவர். இத்தனை பேருக்கும் சொல்லி கொடுத்திருக்கார், அவர் அக்னிவேசியர்கிட்ட அத்தனையும் கத்துட்டு இருக்கார். அவர் பரசுராமர் பின்னால வந்தாலும் முன்னால அக்னிவேசிய மகர்ஷி கிட்ட கத்துட்டவர் அவர் வில்லு வித்திய அத்தனையும் தான் வச்சுட்டு அந்த அஸ்திர கௌசலம் அவர்கிட்ட அதிகமாக இருக்க, இத்தனை பேர் க்ஷத்ரியாளா இருக்கா, இவ யாராலையும் ஒன்றும் தாக்க பிடிக்க முடியல அவருடைய வேகத்தை. அதோடு மட்டுமில்ல, பாடத்தை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவருக்கு அதிகமாக ஒரு பிராக்டிஸ் வேதம் வந்துருது. என்ன பண்றது, அவர் அக்னிவேசி மகர்ஷிட்ட எல்லாத்தையும் வாசிச்சுட்டு பறவை ஏழையா இருக்கார் அவர். அதை பார்க்கணும், பாரதத்தில் சில பேர் எப்படி வாழ்ந்தா எப்படி முன்னுக்கு வந்தார், சாதாரணமான ஒரு குடும்பம், யாரோடையும் இது வேணும் அது வேணும் யார்கிட்டையும் போய் தேகின்னு கேட்கிறவர் கிடையாது. அவர் என்னிடத்த இல்லை இது எனக்கு கொடுங்கோ என்ற ஒரு அபிப்பிராயம் என்னைக்கும் அவருக்கு கிடையாது. திருபதனா கூப்பிட்டார், இது போல உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா என்னிடத்துல வா, நான் சகாயம் பண்றேன்ட்டு சரிங்கிற அபிப்பிராயத்துல போனார். அதையும் கிருபி சொல்லி, துரோணாச்சாரியுடைய ஆத்தக்காரி கிருபி சொன்னா, இது போல நம்ம அதுல இவ்வளவு தரித்திரமா இருக்கே போய் கேட்டு வாங்கலன்னு. அப்பவும் திருபதன் நிராகரணம் பண்ணிவிட்டார். பிறகு அப்படி பகவான் விட்ட வழி அப்படிங்கிற அபிப்பிராயத்துல, அதுன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில தன்னுடைய முயற்சிகள் எல்லாமே மேலும் மேலும் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அத்தனை முயற்சியும் அவனுக்கு வீணா போயிடுது, ஆனால் அவருடைய மனசு உடஞ்சு போயிடும். என்ன வாழ்க்கை இது, நம்ம என்ன தப்பு பண்ணினோம், எந்த ஜென்மாவில என்ன பாபம் பண்ணினோம், ஆனா என்ன பாபம் பண்ணினு சொல்லும் ஐயா, அதுக்கு ஏதாவது சமாதானம் இருந்தா நான் பண்றேன், ஒன்னும் தெரியாம ரகசியமா வச்சுக்கொண்டு துன்பத்தை மட்டும் கொடுத்துருதுன்னா என்னத்தான் பண்ணுவேனா? ஆகையால் இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, நம்பிக்கை விட்டு போகக்கூடியதான நிலை மனுஷனுக்கு வந்துடும். அதுக்காகத்தான் மகாபாரதம், இப்படிப்பட்டதான நிலையை அடைஞ்சவர் அவர் துரோணாச்சாரியர். எல்லாத்தையும் விட்டார், அட குழந்தைக்கு பால் கொடுக்கிறதுக்கு காசு இல்லைன்னா இனிமேல இந்த வாழ்க்கை இருந்து என்ன பிரயோஜனம்? நாம யார நம்பிட்டு இருந்தோமோ அவனே வார்த்தை கொடுத்தவனு நீ என்னார்னு தெரியாதுங்கிறத சபையில அவமானம் பண்ணிவிட்டான். என்ன வேதங்கள் என்ன சாஸ்திரங்கள் படிச்சு என்ன லாபம் அப்படின்னு கால் போன வழியில போறார். இந்த இடத்துக்கு போகணும் என கூடியதான எண்ணம் இல்லாமல் போனார் அவர். அப்பத்தான் பகவான் சகாயம் பண்ற. எப்பொழுது உங்களுடைய மனசுல அகங்காரம் குறையறதோ நான் எனக்கூடியதான எண்ணம் குறையறதோ இனிமேல என்னால ஒண்ணும் முடியாது, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே அப்படின்னு நிஜமாக சரணாகதி எப்பொழுது பண்ணுவானோ அப்பொழுது பகவான் ஸ்டெப்பின் பண்ற. அது வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன்னு மனசுல ஒரு மூலை சொல்றது, நமஸ்காரம் பண்றேன் இன்னொருவருக்கு இருந்தாலும் நமஸ்காரம் என்னடா சரி இப்ப காரியமாகணும் அவ்வளவு தரம் நிஜமாக நமஸ்காரம் பண்ணிடும், நிஜமாக அகங்காரத்தை விட்டுடும், நான் நமஸ்காரம் பண்றேன்னு எண்ணம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு, அதையும் விட்டு இதுவேல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டவர் அவர். அப்படிப்பட்ட துரோணாச்சாரியருக்கு பகவான் உயர்ந்ததான ஒரு பதவியை கொடுத்து கௌரவ பாண்டவாள் எல்லோருக்கும் ஒரு ஆசானா இருக்கும்படி பண்ணி உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜாக்களும் வந்து காலில் விழுந்து சேவிச்சு அவருக்கு கொடுக்க கூடியதான ஒரு நிலைக்கு வந்தார். காரணம் என்ன? பகவான் இடத்துல அவர் சொன்னதான ஒரு பிரதிபத்தி. வாழ்க்கையில எல்லாத்தையும் தொடர்ந்து அவரத்தர் தான் என்ன காப்பாத்துவார் என்கிறது வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திராத்தியனம் பண்ணி அத்தனை அங்காத்தியனங்கள்லாம் பண்ணினவருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு நிலை வந்தது. அந்த நிலையில பகவான் சரணாகதி அடைஞ்சதுனால மறுபடியும் உயர்ந்ததான ஒரு நிலைக்கு வந்தார். உலகத்துல வேற யாருக்கும் இல்லாதான ஒரு சிஷ்ய சம்பத்தி. அதுலயும் அந்த அர்ஜுனன்கிற ஒரு சிஷ்யன் அவனுடைய சிஷ்யன் சாத்விகை எல்லாரும் தனக்கு சமானமா இருந்தார். அதுதான் ஒரு ஆசானுக்கு ஒரு கௌரவம். தனக்கு சமானமாக ஒரு சிஷ்யரை தயார் பண்ணி தன்னை விட உயர்ந்ததாக ஒரு நிலையாக வந்தவர். ஒரு நாளைக்கு அர்ஜுனனும் துரோணாச்சாரியரும் போறார். அவ போயிட்டு இருந்திருக்கும் பொழுது மாத்தியானிக்க சமயம் வந்தார். துரோணாச்சாரியர் நான் மாத்தியானிக்கம் பண்ணணும் அப்படின்னு நதியில இறங்கினார். இறங்கி மாத்தியானிக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. பாதியில அவர் காலை முதல்ல பிடிச்சிட்டு முதல்ல இழுக்கிறது இவர் இழுக்கிறது என்னமோ பண்ணிட்டு இருக்கான். கையில வில்லும் கிடையாது, மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார். எந்த மந்திரமும் அதை ஒண்ணும் பண்ணல. அப்பொழுது வேற வழி இல்லாம அர்ஜுனா இப்படி முதல்ல பிடிச்சிட்டு இருக்குன்னு அர்ஜுனன் தன்னிட்ட இருக்கிற எல்லா அஸ்திரமும் போடுறான். ஒரு அஸ்திரமும் சரியா வரல. முதல்ல விடலன்னு அதுக்கு என்ன பண்றது? இந்த அஸ்திரங்கள்லாம் அப்படியே இருக்கு. கடைசியில் அர்ஜுனன் என்ன பண்ணினா, அந்த முதலே தன்னுடைய சக்தியினால அங்க அங்கமாக தனித்தனியா கட் பண்ணிவிட்டான். கால் தனியை முதுகு தனியை அது தனியும் கட் பண்ணிட்டு ரெண்டு வாக்கு மட்டும் இருந்தால் தன்னுடைய பலத்தினால் அதை பிடிச்சி இழுத்தான். அப்பொழுது அந்த முதலைக்கு மோட்சம் வந்தது. அப்பொழுது நினைச்சார், குருவை காப்பாத்தினவன் நீ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படி அந்த அர்ஜுனனுக்கு தான் சொல்லி கொடுக்காததான விஸ்ர அஸ்திரங்களையெல்லாம் அவன் பிரயோகம் பண்ண அவனுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுத்தார். ஆகையால் அந்த அர்ஜுனனுக்கு க்ஷேமமாக இருக்குதுன்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அப்படி மனப்பூர்த்தியா சிஷியன் ஆசீர்வாதம் பண்ணியதான வியக்தி அவர். அப்படிப்பட்டதான அந்த துரோணாச்சாரியர் என்ன ஆச்சு? எல்லாம் ஆச்சு. அவரிடத்துல இருக்கிற வீக்னஸ் ஒவ்வொன்றும் பார்க்கணும். அளவில்லாதான ஒரு அபிமானம் பையன் இடத்துல வச்ச வைக்க வேண்டியதான். அபிமானம் பாரியா புத்திர மித்திர கலத்திராதிகள்ல இருக்க வேண்டியதான். அந்த லோக சகஜம் ஞானம் வர பரியந்தம் இருக்கும். ஆனா அது எந்த விளக்குனர் தம் பிராணனை விட உயர்ந்ததாக ஒரு அபிமானம் வச்சிருக்கார். லோகத்துல மனுஷியனுக்கு யார் இடத்துல அபிமானம் இருக்கணும்? ஆத்மான் இடத்துல இருக்கணும், பரமாத்மான் இடத்துல இருக்கணும். அவர் தானே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கார். இந்த பாரியா புத்திராதிகளும் குழந்தைகளையும் கொடுத்தது யாரு? அவர் அல்லவா? ஆகையால் இவாள்லாம் நமக்காக அந்த ஆத்ம தத்துவமானது நாமே அப்படிங்கிற அபிப்பிராயம். ஆத்மாவாதே திரட்டவிய துரோதவியோ மந்தவியோ நிதித்யாதிதவியா அப்படின்னு உயர்ந்ததான ஒரு அபிமானம் ஆத்மாவில் இருக்க வேண்டியது என்று அறிந்து கொண்டு கூட அந்த முதல்ல இருந்து தெரியாமல் அஸ்வத்தாமா மேல அவ்வளவு அபிமானத்தை வச்சு கொடுத்தார். இந்த அஸ்வத்தாமா துரியோதனுக்கு முன்னால போயிட்டே இருக்கான்ங்கிறத பார்த்தும் இருக்கார். இருந்த போதிலும் அவரை கண்டனம் பண்ண முடியல. திருதராஷ்டிரம் எப்படி துரியோதன் மேல ஒரு அபிமானம் வச்சுட்டு இருந்தாரோ புத்திராபிமானம், அதே போல அஸ்வத்தாமா மேல ஒரு அபிமானம் வச்சிருக்கிறார். இவரை குறைக்கிழமையானால் வழி ஒண்ணுத்தான் இருக்குன்னு பகவான் சொன்னார். என்னடா பண்றதுன்னு அந்த அஸ்வத்தாமாவனுடைய மரணம் தான் அவருக்கு நிஜமாகவே ஒரு சக்தியை குறைக்கும், இல்லைன்னா ஒன்றும் குறைக்காது. ஆகையால் அஸ்வத்தாமாவை கொல்ல அஸ்வத்தாமாவை அனுப்பிச்சு விட்டுறணும் தீர்மானம் பண்ணிட்டார். ஆனால் அஸ்வத்தாமா அதற்கு முன்னாலேயே சிரஞ்சீவியாக வரம் வாங்கிவிட்டான். பாருங்க என்ன பண்ணுறது. அஸ்வத்தாமா பலிர்வியாசோ கிருப பரதிராமஸ்க ஷடைதே சிரஞ்சீவினா அப்படின்ட்டு சிரஞ்சீவியாக ஆயிட்டான். அவன் பிராணனை விடாது போனால் இவருக்கு ஒன்றும் இவரை குறைக்கிறது வீரியத்தை குறைக்கிறது முடியாது. ஸோ என்ன பண்ணினார், ஒரு யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர் வச்சார், நாமகரணம் பண்ணினார். அவர் என்ன பண்ணார், தர்மபுத்திரட்ட சொல்லி அந்த யானையை நான் கொல்ல போறேன், அஸ்வத்தாமா ஹதஹான்னு சொல்லுன்னார். சொல்ல மாட்டேன்ட்டார் தர்மபுத்திரர். என்ன சுவாமின்னார், மூலத்தையும் காப்பாத்துண்ட ஏஷசே துர்விதரணா ஏஷ லோகா நாம சம்பேதாயா அப்படின்னு தர்மாதர்ம சேத்துக்களை காப்பாற்ற வந்தவர் தாங்கள். என்ன பொய் சொல்ல சொல்லலாமா, சத்தியம் வதா நான் தம்பதே வேதங்கள்லாம் சொல்றது பொய் சொல்லுங்கன்னு சொல்றேன், சொல்ல மாட்டேன். என்ன நான் உன்னை பொய் சொல்லுன்னு சொன்னேன்னா நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், அஸ்வத்தாமாங்கிற ஒரு யானை தானே நான் சொன்னேன், அந்த யானைக்கு பேர் என்ன அஸ்வத்தாமா. இப்போ அந்த அஸ்வத்தாமா கொல்லப்பட்டது, ஸோ அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான்னு சொல்லுன்னார். நான் இப்படி சொன்னாலும் அந்த வார்த்தை கேட்கறவாளுக்கு அஸ்வத்தாமாங்கிறது இங்க இருக்கிற யானைன்னு யாருக்கு தெரியும், உமக்கு தெரியும் எனக்கு தெரியும், அந்த யானைக்கு தெரியுமோ என்னமோ, அதுவும் ஜடமான பொருள், அதுக்கு எப்படி தெரியும், சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்படி சொன்னா ரூடியாக அஸ்வத்தாமாங்கிறது துரோணருடைய பிள்ளை, அவர் கொல்லப்பட்டார்னு அர்த்தம் வரும், ஆகையால் நான் சொல்ல மாட்டேன்னு. வம்பா இருக்க உமிட்ட எப்படி பண்றது, சரி என்ன பண்ணுவார், அஸ்வத்தாமா ஹதஹா ஹதகுஞ்சரஹா, அஸ்வத்தாமா கொல்லப்பட்டார், கொல்லப்பட்டது யானை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இப்ப நான் சொல்றேன் சார். சரின்னு சொல்லுங்கன்னார். அவர் மாத்தி சொல்லல, அது வேற பார்க்கணும், நான் இப்படிதான் சொல்லணும்னார். சரி இப்படியே சொல்றேன், அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான், கொல்லப்பட்டது ஒரு யானை அப்படின்னு சொல்லுங்கன்னார். அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் பகவான் சும்மா இருக்கார். அடுத்ததா என்னன்னார், ஹதகுஞ்சரஹா நர் சங்குதிட்டர், யாருக்கும் கேட்கப்படாது விவகாரம் என்னன்னா சம்பூதி கெடுத்தாங்கிறார்ல லோகத்துல எல்லாம் இங்க. ஆகையால என்ன ஆச்சுன்னு இந்த வார்த்தை அவருக்கு கேட்டது அஸ்வத்தாமா ஹதஹான், நடுங்கி போயிட்டார். இனிமேல எனக்கு இந்த வாழ்க்கையில என்ன பிரயோஜனம் இல்லை, என்ன வாழ்க்கையில எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தவன் தான், தரித்திரத்தினுடைய நிலை கடைசி நிலை நான் பார்த்தேன், படிப்பினுடைய ஹையஸ்ட் லெவல் நான் பார்த்திருக்கேன். யாரு எதை சொன்னாலும் சமாதானம் சொல்லக்கூடியதான சமாதானம் அனோசானமானே தாவி அந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஒரு பிராமணனா இருந்து கொண்டு வில்வித்தையில இவ்வளவு வசதியான தன்மையை நான் பார்த்திருக்கேன். ஒத்தரலையும் நம்ம திரும்பி பார்ப்பாளா என்ன, தரித்திரம்னு ஒரு தோஷம் இருக்கமே ஆனால் மனுஷனை எதையும் பண்ணாமல் உபயோகம் இல்லாமல் பண்ணிவிடும். அப்படிப்பட்டதான் நான் உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் பாடம் சொல்லி எல்லா ராஜாக்களும் என்னை வந்து நமஸ்காரம் பண்ற அளவுக்கு வளர்ந்து எல்லாம் இந்த பகவான் போட்ட பிச்சை. அப்படிப்பட்ட நான் என் வாழ்க்கையில என் பையன் சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு ஆசைத்தான் பட்டேன், ஆனா அந்த பையனும் காலம் ஆயிட்டானே, ஆனால் இனிமேல எதுக்கு சார் வாழும், இந்த வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டேன். அந்த இடத்துல யுத்த காலத்திலேயே வைராக்கியம் வந்தது அவருக்கு. வைராக்கியம் வந்து அதே இடத்துலயே கீழே பூமியில ரதத்தை விட்டார், கீழே இறங்கினார், உட்கார்ந்தார். அவர் பிராமணனா இருந்தாலும் ராஜா ஆயிட்டார். எப்படி திருபத ராஜ்யத்துல பாதி ராஜ்யம் வாங்கிட்டு விவாகஸ்க விவாதஸ்க சமயோரேவ சோபதே, நீ என்ன ஒண்ணும் எதுனா இல்ல, ஒரு பைத்தியம் பணம் இல்லாதவன் உன்னோட நான் எப்படி ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னா நீங்க சொன்னேன், ஆகையால் உங்க ராஜ்யத்தை சரி பாதி கொடுங்கன்னு பாதி ராஜ்யத்தை தான் வாங்கிட்டார். ஆகையால் தான் துரியோதனது பட்சத்துக்கு யுத்தத்துக்கு வந்தார். இல்லைன்னா நான் குருவா இருக்கிறேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு இருக்கலாம், இப்ப ராஜாவா இருக்கார், ஆகையால் தான் யுத்தத்துக்கு வந்தார். இந்த பட்சத்துல துரியோதனுக்கு சமமாக யுத்தத்துக்கு அந்த பக்கத்துல சேர்ந்ததுக்கு காரணம் என்ன, ராஜாவா இருந்தார். இப்படி தான் ராஜாவா இருந்து கொண்டு உலகத்துல சக்கரவர்த்தி மாதிரி எல்லா ராஜாக்களும் இவருக்கு நமஸ்காரம் வந்து பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா இவர்கிட்ட பாடம் படித்தவா எல்லாரும். அப்படிப்பட்டதான நிலை அடைஞ்சு நான் ஒன்னே ஒன்றுதான் கேட்டேன், என் பையன் சௌக்கியமா இருக்கணும். அந்த பையனும் போன பிறகு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு திறந்தார், பூமியில உட்கார்ந்தார், தேரை விட்டு உட்கார்ந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சார், பரமேஸ்வர தியானம் பண்ண ஆரம்பிச்சார். திருஷ்டத்யும்னன் பார்த்தான், இதான் சமயம்னா நேரா போனா தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அவர் தலையை வெட்டினான். இப்படி நிறைய நடக்கும் பாரதத்தில். இது ரைட்டா தப்பான்னு கேட்கப்படாது, தர்ம யுத்தம் ஆச்சேன்னு கேட்கப்படாது. ஏண்டன்னா தர்ம யுத்தம், இது தர்மமா இது அதர்மமான பதில் சொல்றதுக்கு ஒண்ணு தர்மராஜா சொல்லணும், இல்லைன்னா கிருஷ்ணன் சொல்லணும். நிறைய இடத்துல கிருஷ்ணன் சொல்லியிருக்கிற சமாச்சாரம், அந்த கர்ணனுடைய தேர் கீழே விழும்பொழுது பூமியில மாட்டின் இருக்கு, நான் அந்நியதா வியாபாரத்தமா இருக்கும்பொழுது நீ பாணத்தை போடலாமா அப்படின்னு அங்கிருந்து கர்ணன் கேட்கிறான் அர்ஜுனன். அவனுக்கு கேட்கறதுக்கு ரைட் உண்டு, ஏன் தெரியுமா, அவன் தம்பிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கான், குந்தியம்மா சொல்லியிருக்கான், கிருஷ்ணன் சொல்லியிருக்கேன். ஆகையால் ஒரு தம்பியா இருக்கிறவன் தப்பு காரியம் பண்ணும் பொழுது அதை அதட்ட வேண்டியதான ஒரு ரைட் அவனுக்கு இருக்கு. ஆகையால் கேட்டார் அர்ஜுனன், தலை குனிஞ்சான், பண்றது தப்புன்னு தெரியும், கிருஷ்ணன் போட சொன்னார் போட்டார் பண்றது, பதில் சொல்லணும், யார் சொல்றதுன்னு கிருஷ்ணன் தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அபிமன்யுவ எல்லோரும் சேர்ந்து தேர் இல்ல, குதிரைகள் இல்ல, ஒண்ணும் இல்ல, உண்டியா இருக்கான், அவனோட யாரு யுத்தம் பண்ணணும், ஒருத்தர் தான் யுத்தம் பண்ணணும், நீங்க ஏழு பேர் சேர்ந்து அவனை கொன்னேல, அப்பொழுது இந்த வார்த்தை இல்லையா தர்மம் இல்லையான்னு கேட்ட. சமாதானம் தெரியல, ஆனா அந்த சமாதானம் சொல்ற கேட்டு திருப்பி சொல்ற நிலையில இல்ல கிருஷ்ணன். ஏன், அதுக்குள்ளேயே நாலு பாணம் வந்து விழுந்தது, பிராணனை விட்டான். ஆனா சமாதானம் மட்டும் சொல்லிவிட்டார். இப்போ நிறைய இடத்துல தர்ம சந்தேகங்கள் வந்து அத்தான தர்ம சந்தேகங்களுக்கும் பாரதத்துல சமாதானம் உண்டு. அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சில இடத்துல சொல்லியிருக்கார், தர்மபுத்திரன் சில இடத்துல சொல்லியிருக்கார், ரெண்டு பேரும் மௌனமா இருந்த நிலையும் உண்டு, கிருஷ்ணன் சொல்லாம தர்மபுத்திரன் சமாதானம் சொல்லாத நிலைகளும் உண்டு. ஆனா அதுக்கப்புறம் வியாசாச்சாரியர் சமாதானம் சொல்லியிருக்கார். ஆகையால் பாரதமானது இந்த வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு தரையாவது நிதானமா படிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் சமாதானம் உண்டு. பாரதம் பச்சமோ வேத, வேதத்துல எத்தனை தர்மங்கள் உண்டோ அத்தனை தர்மங்களுக்கும் சமாதானம் சொல்லியாச்சு. ஆகையால் அப்படி நாளைக்கு பதினஞ்சாவது நாள் யுத்தத்துல என்னைக்கு இந்த துரோணாச்சாரியர் கீழே விழுந்துருவாரோ, திருஷ்டத்யும்னன் யார் எப்பொழுது அவருடைய தலையை எட்டுவாரோ, அப்பொழுது பூரிஸ்ரவச கையை நான் வெட்டினா மாதிரி இவரெல்லாம் யாரும் கிட்ட வராதுங்க, பீஷ்மரை பார்த்துங்க, துரோணனை கை விடுங்க அப்படிங்கிறார். பீஷ்மமேவ அபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி, பீஷ்மாச்சாரியரை மட்டும் காப்பாத்துங்க. பீஷ்மம் அபிரக்ஷந்துன்னு சொன்னா போருமே, ஏன் ஏவகாரம் போட்டார், பீஷ்மத்தரையே காப்பாத்துங்க அப்படின்னு சந்தர்ப்பம் வந்தா துரோணாச்சாரியில விட்டுருங்க அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கு ஸ்லோகம். பீஷ்மமே வாபிரக்ஷந்தோ பவந்த சர்வ ஏவஹி, இப்படி ஆச்சு.